சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 66வது அத்தியாயம். ஆபத்தும் சம்பத்தும். கொள்ளையர் மரக்களத்தின் பெரும் பந்தங்களும் விளக்குகளும் அணைக்கப்பட்ட பின்பு மரக்கள தலைவன் அறையில் இருந்த ஒரு விளக்கின் மீது துணியை போட்டு மறைக்கச் செய்த இளம் சொழியன் தலைவனை தளத்துக்கு அழைத்து சென்று தூரத்தை தெரிந்த துறைமுகத்தின் கலங்கரை விளக்கத்தை சுட்டிக்காட்டி, அது இன்னும் எத்தனை தூரம் இருக்கிறது என்று வினவினார். கொள்ளையர் தலைவன் தன் பயங்கர விழிகளை முதலில் மரக்களத்தின் பக்க பகுதிகளில் செலுத்திவிட்டு மீண்டும் கலங்கரை விளக்கத்தை நோக்கினான். பிறகு தூரத்தில் இருந்து வந்த காற்றை தன் அகன்ற நாசிகளால் சிறிது நேரம் சுவாசித்துவிட்டு சொன்னான்,
இன்னும் 20 ஸ்டேரியோக்கள் இருக்கின்றன என்று.
கொள்ளை தலைவன் கண்கள் கப்பலின் அக்கப்பக்கத்தில் சஞ்சரித்ததாலும் அவன் நாசி காற்றை மோப்பம் பிடித்ததிலும் ஏதோ அர்த்தம் இருக்க வேண்டும் என்று நினைத்த இளம் சழியன்,
இன்னும் 20 ஸ்டேரியாக்களா? அப்படியானால் 3 ஜாம இறுதியில் தான் மரக்கலம் துறைமுகத்தை அடைய முடியுமா
என்று கூறி ஏதோ சந்தேகம் கேட்பவன் போல தலைவனை நோக்கி தன் கண்களையும் திருப்பினான். இளம் சழியன் சொற்களை கேட்ட கொள்ளையர் தலைவன் சற்று பயங்கரமாகவே நகைத்துவிட்டு,
3 ஜாம இறுதியில? 4 ஜாம இறுதியில் அடைந்தாலே ஆச்சரியம். இத்தனை நாள் நாம் பயணம் செய்தது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இந்த 20 ஸ்டேடியாக்களை கடப்பதுதான் மிகவும் கஷ்டம். கப்பல் சுக்கு நூறாக உடையாமல் துறைமுகத்தை அடைய என்ன செய்ய போகிறாய்? தமிழர்கள் தான் தந்திரசாலிகளாயிற்றே. அந்த தந்திரத்தை கொஞ்சம் மரபிய பாறைகளிடம் உபயோகித்து பார்
என்று கூறிவிட்டு மறுபடியும் வாய்விட்டு சிரித்தார். கொள்ளை தலைவன் மனோபாவத்தை அர்த்தம் செய்து கொள்வது மிகவும் கடினமாக இருந்ததால் இளம்சழியன் எதுவும் புரியாமல்,
எதற்காக இவன் நகைக்கின்றான்? பாறைகளில் இந்த மரக்கலம் மோதினால் இவனுக்கு நஷ்டம் இல்லையா? இல்லை, மற்ற கொள்ளைக்காரர்கள் தான் அத்தகைய அபாய எல்லைக்குள் புக சம்மதிப்பார்களா
என்று உள்ளுக்குள்ளேயே எண்ணமிட்டது அன்று சற்று வெளிப்படையாக பேசவும் முற்பட்டு,
தமிழர்களிடம் தந்திரம் உண்டு தலைவரே. ஆனால் நிலைமையை உள்ளபடி அறிந்தால் தந்திரத்தை பயன்படுத்தலாம். ஆகையால் மரக்கலம் காணாவை அடைவதில் என்ன ஆபத்துகள் இருக்கின்றன புரியும்படியாக சொல்லுங்கள் என்றான்.
பதிலுக்கு கொள்ளையர் தலைவன் மரக்கலத்தின் பக்க பகுதிகள் இரண்டையும் சுட்டிக்காட்டி,
30 துடுப்புக்கள் தூழாவையும் மரக்கலம் ஆசுகிறதா பார் என்றான்.
இளம்சழியன் அப்பொழுதுதான் அந்த விந்தையை கவனித்தான். 30 துடுப்புகளும் அதிவேகத்தோடு துழாவியும் மரக்கலம் கடல் ஆமையைப் போல 3 முன்னால் சென்றால் 2 பின்னுக்கு சென்று மறுபடியும் நிலைமையை சமாளித்து 1/2 முன்பக்கம் நகர்ந்தது. இதை பார்த்ததால் ஆச்சரியத்துக்கும் மரக்கலம் இருட்டு இருக்கும் போதே காணாவை அடையாவிட்டால் தன் திட்டம் சுக்குநூறாகிவிடுமே என்று நினைப்பால் பயத்துக்கும் இலக்காகிய இளம்சழியன்,
ஆமாம், மரக்கலம் முன்னேற மிகவும் திண்டாடுகிறது என்று ஒப்புக்கொண்டார்.
காரணம் தெரியுமா
என்று வினவினான் கொள்ளையர் தலைவன்.
தெரியவில்லை என்று பதில் சொன்னான் சோழர் படை உபத்தலைவன்.
தரைப்படையை நடத்துவதற்கும் கப்பலை செலுத்துவதற்கும் உள்ள வித்தியாசத்தை சோழர் படையின் உபத்தலைவன் அறியவில்லை போலிருக்கிறது. தரையில் படைகளை நடத்துவதில் ஒரு எதிரியை தான் சமாளிக்க வேண்டும். ஆனால் கடற்பூரில் பல எதிரிகள் உண்டு. மரக்கலத்தை நம்மையும் மீறி காற்று அலை இவை எது எந்த பக்கம் திரும்பும் என்று சொல்ல முடியாது. கானாவை அடையும் முன்பு அரபிய கடலின் குறுக்கிடுவதில் பெரும் நீர் வேகமும் பனைமர உயரம் கிளம்பும் மலைகளும் கப்பலை எதிர்க்கும். கொஞ்சம் கப்பல் நிலை திரும்பினாலும் அரபிய கடற்கரை ஓரமாக உள்ள பெரும் மலைப்பாறைகளில் மோதி உடைந்துவிடும். இது எப்படி சமாளிப்பாய்? எப்படி பொழுது விடியும் முன்பு காணாவை அடைய முடியும்?
பொழுது விடியும் முன்பு அடையாவிட்டால் என்று சொல்லிய இளம் சொழியின் விளைவு என்ன என்பதை முகத்தின் குறிப்பினாலேயே கொள்ளையர் தலைவனுக்கு உணர்த்தினான்.
புரிகிறது தமிழா, புரிகிறது. பொழுது விடிக்கு முன்பு காணாவை அடையாவிட்டால் நாம் அனைவருமே இலியாசுவுக்கு அடிமைகளாகும். பிறகு சாம்பிராணி காடுகளில் வேலை செய்யவும் சந்தர்ப்பம் கிடைக்கும். கசியடிகளுக்கும் குறைவே இருக்காது
என்று கூறிய கொள்ளையர் தலைவன்,
ஆனால் அஞ்சாதே, இந்த மரக்கலத்தினை எதிர்ப்பதற்கு முன்பாக துறைமுகத்திலிருந்து 5 ஸ்டேடியா அளவில் கொண்டு போய் நிறுத்துகிறேன்
என்று தைரியமும் சொன்னார்.
ஏன் உங்களுக்கு மட்டும் அரேபிய ஜலசந்தியும் நீர்வேகமும் பெரும் மலைகளும் சொன்னபடி கேட்குமா
என்று கேட்ட இளம் சொழியன் குரலில் சற்று இகழ்ச்சியை காட்டினார்.
கொள்ளையர் தலைவன், கேட்கின்றனவா இளையா பார்
என்று கூறிவிட்டு கொள்ளையரில் சிலரை,
இங்கே வாருங்கள்
என்று கூவி அழைத்தான். அங்கங்கு தளத்தில் நின்று கனாவின் கலங்கரை விளக்கத்தை பார்த்து கொண்டிருந்த 10-15 கொள்ளைக்காரர்கள் தங்கள் தலைவன் அழைப்பதை கேட்டதும் அவன் இருந்த இடத்திற்கு ஓடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் தன் கண்களை சுழற்சி பார்த்து சில வினாடிகள் மௌனமாக இருந்த கொள்ளையர் தலைவன் நிதானமும் சற்றே கடுமையும் நிறைந்த குரலில் கூறினான்,
இக்கப்பலில் உள்ள அடிமைகளுக்கு அரபிய ஜலசந்தியின் கொடுமைகள் புதிதாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு புதிதல்ல. இன்னும் சில நிமிடங்களில் பெரும் நீர்வேகம் நம்மை பின்னுக்கு இழுக்கும். பெரிய அலைகளும் எழும்பும். பின்னுக்கு இழுக்கும் நீர்வேகத்தை அலைகளை கொண்டுதான் சமாளிக்க வேண்டும்.
அலைகளை பெரிதாக எழுந்தாலும் கரையில் சென்றுதான் மோதும். ஆகவே நீர் வேகம் பின்னுக்கு இழுக்கும் போது துடுப்புகளை வேகமாக துழாவி கப்பலை இருந்த இடத்தில் நிற்க வையுங்கள். அலைகள் கிளம்பியதும் துடுப்புகள் துழாவ வேண்டாம். கப்பலை அலைகளின் வேகம் கரைக்கு கொண்டு செல்லும்படி விடுங்கள். அதிலும் ஒரு அபாயம் இருக்கிறது. அலைகள் கரையோரமாக கப்பலை கொண்டு சென்றால் பாறைகள் இருக்கின்றன. ஆகவே கூடிய வரையில் சுக்கானை நமக்கு வலதுபுறமாக துருப்பி பிடித்து கப்பல் தென்மேற்கு திசையில் செல்லட்டும். அப்பொழுதுதான் கப்பல் ஜலசந்தியின் நட்டு நடுவில் போகும். இப்படி விடுவிடு என்று உத்தரவுகளை பிறப்பித்த கொள்ளையர் தலைவன் அந்த உத்தரவுகள் சரியாக நிறைவேற்றப்படுகிறதா என்று கவனிக்க கப்பலின் தளத்திலும் அடியில் இருந்த துடுப்புகள் அறையிலும் மாறி மாறி வேகமாக நடந்தான். எரித்திரிய கடலின் ஒவ்வொரு பகுதியின் நுணுக்கத்தையும் அறிந்திருந்த அந்த கொள்ளையர் தலைவன் மிக சாமர்த்தியமாக தனது மரக்களத்தை நடத்தி சென்றான். அவன் கூறியது போல அடுத்த சில நிமிடங்களுக்கு உள்ளாக மரக்களத்தின் போக்கில் பயங்கர மாறுதல்கள் ஏற்பட்டன. திடீர் என்று மரக்களம் விர் என்று பல அடிகள் பின்னுக்கு சென்றதும்
துடுப்புகளை தள்ளுங்கள், வேகம் வேகம், இன்னும் வேகம்
என்று பயங்கரமாக இறைந்தான் கொள்ளை தலைவன். அவன் கையில் இருந்த கடுமையான சாட்டை வெகு வேகமாக துடுப்பு தள்ளுபவர்களின் தோள்களில் இறங்கி சொட்டில் சொட்டில் என்று சப்தித்தது. அதே சமயத்தில் பெரும் காற்று ஒன்று எழும்பவே மலையளவுக்கு அலைகளும் எழுந்தன. மரக்கலம் பல திசைகளில் இழுபட்டது. சில சமயங்களில் கவிழ்ந்து விடுவது போல ஆடியது.
என்ன பயங்கர சூறாவளி, என்ன பயங்கர அலைகள் என்று எண்ணிய இளம் சழியனை கப்பலில் ஓர் ஆட்டம் திடீரென்று தூக்கி ஒரு மூலையில் வீசியது.
கொள்ளைக்காரர்கள் அந்த பயங்கர இரவில் இருளில் அந்த சூறாவளியின் அலறலில் அலைகளின் எழுச்சியில் தங்கள் எத்தனை சிறந்த மாலுமிகள் என்பதை காட்டிக்கொண்டார்கள். சுழன்று சுழன்று அடித்த சூறாவளியில் தத்தளித்த மரக்கலத்துக்குள் பெரும் அலைகள் திடீரென்று பிரளய வருஷம் போல நீரை வீசியதால் தளத்திலிருந்த எல்லோரும் பரிபூரணமாக நனைந்து போனதன்றி அடிமைகளும் கொள்ளையர்களும் சிதறி சிதறி விழுந்ததால் யார் அடிமை யார் கொள்ளைக்காரன் என்ற வித்தியாசமின்றி கலந்தும் போனார்கள். இயற்கையின் அந்த கர்ஜனைக்கும் ஆத்திரத்திற்கும் முன்னால் அந்த செயற்கை எதிரிகள் ஒருவருக்கு ஒருவர் பிடித்து சமாளித்து உதவியும் செய்து கொண்டார்கள். அந்த பயங்கர நிலையில் கொள்ளையர் தலைவன் நிர்பயமாக தளத்தின் பல முனைகளுக்கு சென்றும் கப்பலை செலுத்தும் முறைகளை சொல்லி உத்தரவுகளை கன வேகத்தில் பிறப்பித்தான். மிக சாமர்த்தியமாக நீர் வேகத்தில் கப்பலை துடுப்புகளால் நிலையாக நிற்க செய்தும் அலைகள் எழுந்த சமயங்களில் மேலெழுந்த கப்பலை அவற்றின் வேகத்தில் கரங்கரை விளக்கத்தில் நோக்கி ஓடவிட்டும் சுக்கானை பிடித்து கரையின் மலைப்பகுதியை கப்பல் அணுகாமல் தடுத்தும் மிக சாமர்த்தியமாக கப்பலை செலுத்தினான் தலைவன். கொள்ளையர் மரக்கலம் இப்படி தத்தளித்தும் திடீரென்று நின்றும் இருந்தாற்போல் இருந்து திடீரென்று கரையை நோக்கி வெகு வேகமாக பாய்ந்தும் சுமார் அரை ஜாமத்துக்கு மேல் சென்றது. அந்த அரை ஜாமத்தில் தளத்தில் வந்து தண்ணீரை கொட்டிய அலைகளால் பெரும் நரக வேதனையை அனுபவித்த அடிமைகள் கொள்ளை தலைவனின் உத்தரவுப்படி தளத்தில் தேங்கிய நீரை மரப்படிகளில் வாரி வாரி கடலுக்குள் கொட்டினார்கள். இப்படி ஆடி அசைந்து நடுங்கி முக்கால்வாசி புரண்டு நீரை உறிஞ்சு உமிழ்ந்து சென்ற அந்த கொள்ளையர் மரக்கலத்தின் போக்கு திடீரென்று சற்று சாந்தப்பட்டது. அலைகளின் உக்கிரம் தணிந்தது. யாரும் பேச வேண்டாம், எந்த சத்தமும் கூடாது என்று உத்தரவிட்ட கொள்ளை தலைவன் கொள்ளைக்காரரில் ஒருவனை அழைத்து நங்கூரம் பாய்ச்ச உத்தரவிட்டார். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.